முருகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உணவு என்பது அடித்தளம். ஆனா அந்த உணவு வந்து நமக்கு ஏற்றதா, சத்தான உணவை எப்படி சரியாக தேர்ந்தெடுப்பது, உணவு தொடர்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள்ல எது உண்மை எது தவறு, இது மாதிரியான பல கேள்விகள் நமக்குள்ள இருக்குதுங்க. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நமக்கு ரொம்பவே தெளிவாகவும் அருமையாகவும் பதில் கூறுவதற்காக ஊட்டச்சத்து துறையில் சிறந்த அனுபவம் கொண்ட நிபுணர் ஆர் கலைச்செல்வன் அவர்கள் தற்போது நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். சார், உங்களை பற்றின ஒரு சுய அறிமுகம் சார்.
மேடம் வணக்கம், என் பேர் கலைச்செல்வன். நான் வந்து திருச்சியில வந்து நேச்சுரல் வெல்னஸ் சென்டர்னு வந்து இயற்கையான முறையில நியூட்ரிஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கேன். ஒரு 6 வருஷமா இந்த வெல்னஸ் துறையில அனுபவம் இருக்கு. குழந்தைங்கிலிருந்து பெரியவங்க வரைக்கும் தேவையான ஊட்டச்சத்து அந்த டயட் பிளான் இந்த மாதிரிலாம் கொடுத்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
சார் சூப்பர் சார். சார், இப்போ நீங்க இன்டர்வியூ கொடுக்கும் போதே சொல்லியிருக்கீங்க, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதாவது எல்லாருக்குமே ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்ப முக்கியம் சார். அந்த வகையில குழந்தைகளுக்கு சரியான ஊட்டச்சத்து வந்து எதற்கு சார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம்?
மேடம், குழந்தைகள்னு எடுக்கும்போது குழந்தைகள் வந்து ஒரு 5 வயது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அதிகபட்சமான வளர்ச்சி இருக்கக்கூடிய பருவம். அந்த நேரத்துலதான் மூளை, நோய் எதிர்ப்பு சக்தி, சதை பிடிமானம், எலும்பு வளர்ச்சி, அந்த குழந்தை வந்து எவ்வளவு உயரம் வரைக்கும் ஜெனட்டிக்கலா வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதுக்கான அடிப்படை கட்டமைப்பு வந்து முதல் 5 வருடங்கள்ல தான் நடக்குது. நினைவாற்றல் இது எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ 5 வயது வரைக்கும் கட்டாயமா குழந்தைகள் வந்து உணவை நியூட்ரிஷியஸா பேலன்ஸ்டா எடுத்துக்கிறது அவசியம். அதுல முதல் 6 மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குரூசியல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே போதுமானது, மிக சிறப்பானது, அதுவே தீர்வா போதுமானதா இருக்கும். 6 மாசத்துக்கு அப்புறமே அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரியமான உணவு வகைகளை கொஞ்சம் கொஞ்சமா அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு பழக்குவாங்க, பழக்கிறது கரெக்டா இருக்கும்.
சார், இப்போ பிறந்ததுல இருந்து 5 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க சாப்பிடக்கூடிய உணவுல நம்ம என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை சார் சேர்த்துக்கலாம்?
அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா புரதச்சத்துக்கள் வந்து குழந்தைகளோட தசை வளர்ச்சிக்கு பயன்படும். அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லக்கூடிய மாவு சத்து வந்து டே டு டே பேசிஸ்ல குழந்தைகள் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க பாருங்க, அதுக்கு வந்து சக்தி, இன்ஸ்டண்டா எனர்ஜி கொடுக்கறதுக்கு, மூளையோட சிறப்பான ஃபங்க்ஷனுக்கு வந்து கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லப்படக்கூடிய மாவு சத்து. அடுத்தது வந்து நல்ல கொழுப்பு சத்து வந்து மூளைக்கு தேவை, சரியா? அது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வகைகள் அல்லது நெய் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கால்சியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், எலும்பு மற்றும் பற்களோட வளர்ச்சிக்கு வந்து கால்சியம் சத்து ரொம்ப அவசியமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பயிர் வகைகள்ல இந்த இது கேழ்வரகு, கம்பு, சோளம் இந்த மாதிரி மில்லட்ஸ் வகைகள்ல சிறப்பா கிடைக்கும். அதே மாதிரி கீரைகள்லயுமே நல்ல ரிச்சா இருக்கும். அதுக்கடுத்து இரும்பு சத்து அவசியமா நம்ம ரத்த உற்பத்திக்கு தேவை. அதுவும் பாத்தீங்கன்னா இப்போ கருவத்துல இந்த மாதிரி விஷயங்கள்ல இரும்பு சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கும். பெரும்பாலும் மில்லட் வகைகள்ல தான் இந்த குழந்தைங்களுக்கு வளர் பருவத்துக்கு தேவையான சத்துக்கள் வந்து இருக்கும். அதுலயுமே அந்த ஸ்கின் கலரை பொறுத்து அந்த நியூட்ரிஷன் வேல்யூ ஒவ்வொன்றுலையும் மாறுபடும். நம்ம குழந்தைகள்ங்கிறதுனால ஜென்ரலா எல்லா கலர்லயும் இருக்கக்கூடிய மில்லட்ஸுகளை வந்து சத்துமாவாவோ அல்லது நுண் ஊட்டச்சத்துக்கள்னு தனியா வந்து ஃபுட் சப்ளிமெண்டாவோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஜென்ரலா ஒரு குழந்தை நார்மலாக வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னா சாதாரணமான வீட்டு உணவு வகைகளே போதுமானது. ஆனா அதையும் தாண்டி 5 வருஷத்துக்கு 5 வயது குழந்தைகளுக்குள்ள ஏதாவது ஹெல்த் சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுல இருந்து வெளியே வருவதற்கு டாக்டரோட அட்வைஸ் படி, டயட்டிஷியனோட அட்வைஸ் படி, நியூட்ரிஷனோட அட்வைஸ் படி ஃபுட் சப்ளிமெண்ட் அடிஷனலா தேர்ந்தெடுக்கலாம். இது வந்து டாக்டரோட கன்சல்ட் படி நீங்க செய்யணும், அது மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் பொதுவா தண்ணீரனுடைய தேவை குழந்தைகளை கரெக்டா புரிய வச்சு இந்த சிப்பர் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி ஹோல் டேல பேலன்ஸ் பண்ணி குடிக்க வைக்கிறது ரொம்ப அவசியமான விஷயமா.
சார், இப்போ அடுத்து வயதிற்கு ஏற்ப உணவு பழக்க வழக்கங்கள்ல என்ன மாற்றங்கள் சார் இருக்கணும்?
அதாவது 6 மாதங்கள் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே போதும். ஏன்னா தனியா சிறப்பா நம்ம தண்ணி குடிக்க வைக்க வேண்டிய கூட அவசியம் இல்லை. ஏன்னா தாய்ப்பால் ஒண்ணுதான் 100% பேலன்ஸ்டு டயட்டு. அதுல ஒரு சேலஞ்ச் இருக்கு. என்னன்னா அந்த தாய் வந்து ஆரோக்கியமான ஒரு பேலன்ஸ்டு சமச்சீர் உணவு சாப்பிட்றாங்க அப்படின்னா குழந்தைக்கும் அதே அளவுல சமச்சீரான உணவு கிடைச்சிடும். ஒருவேளை அந்த தாய்க்கு வேற ஏதாவது ஹெல்த் சேலஞ்ச் இருக்கு, அவங்களுக்கு வந்து ஏதாவது சத்து பற்றாக்குறைகள் இருக்கு, அனிமியா இந்த மாதிரி போன்ற ரத்த சோகை சத்து பற்றாக்குறை இருக்குன்னா அவங்க அதை நிவர்த்தி பண்ணாதான் குழந்தைகளுக்கு முழுமையான தாய்ப்பாலில் வந்து சத்துக்களோட கிடைக்கும். இல்லைனா அவங்களும் இந்த மாதிரி வேற ஏதாவது டாக்டர்களோட அட்வைஸ் படி டயட்டிஷியன் அட்வைஸ் படி துணை உணவு இணை உணவுகளை எடுத்துக்கிட்டு அவங்க உடம்பையும் ஹெல்த்தியும் பேலன்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கும் பேலன்ஸ் பண்ணணும். இன்னொன்று தாய்ப்பாலுன்னு வரும்போது புரத சத்து வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப அவசியம். அதுக்கு தாய்ப்பால் மூலமாகவும் அது கரெக்டான அளவில் சமச்சீராக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் தாய்மார்களாகட்டும் எந்த அடல்ட் ஆகட்டும் போதுமான புரத அளவுகள் எடுத்துக்கிறது இல்லை. ஜென்ரலாக வந்து ஒரு அடல்ட் வந்து மினிமம் 1 கிலோ உடம்புக்கு 1 கிராம்ங்கிற அளவுக்கு ஒரு 60 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய நபர் வந்து 60 கிராம் மினிமம் 3 வேளையாக டிவைட் பண்ணி புரத உணவுல அவங்க உணவுல சேர்த்துக்கணும். அதையும் தாண்டி இப்ப வந்து பிரெக்னன்சியா இருக்கிறவங்க இந்த மாதிரி மதர் ஃபீடிங் பண்ணக்கூடியவங்க அதை வந்து 1.5 கிராம் வரைக்குமே நம்ம எக்ஸீட் ஆகலாம். ஸோ இதை வந்து முக்கியமா வந்து தாய்மார்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஆனா பொதுப்படையா பாத்தீங்கன்னா இந்த புரத சத்தா பற்றாக்குறை கால்சியம் பற்றாக்குறை எல்லாம் வந்து மோஸ்ட் காமனா வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கு. இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். பேரண்ட்ஸ் எந்தெந்த சத்தான உணவுகளை சாப்பிட்றதுல இதில் கிடைக்குதுங்கிற அறிவை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை சேர்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 வயசுக்கு பிறகு வந்து குடும்ப உணவு அவங்க பாரம்பரியம் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த உணவுகளை கொடுக்கலாம். 2 வயசுக்கு மேலே தினமும் பார்த்தீங்கன்னா பல்வேறு காய்கறிகள் பழங்கள் பருப்பு தானியங்கள் இந்த மாதிரி பால் போன்ற பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை வந்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் எடுக்கிற மாதிரியே பண்ணணும். அதில் ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 3 வேளையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி பழக்கணும். இப்போ வந்து பொதுவாக வந்து அது வந்து மிஸ்ஸிங் இருக்கு. ஏன்னா ஒரு வேளை இட்லி கொடுப்பாங்க, அந்த பருப்பு இருக்கிறது வந்து 3 வேளையும் எடுக்க மாட்டாங்க, அது சாம்பாரில் பருப்பு கொடுப்பாங்க, பருப்பு சாதங்கள் ஊட்டுவாங்க. அப்போ அந்த மதிய வேலையில மட்டும் அந்த பருப்பு ரிச்சாக கொடுக்கும்போது அந்த ப்ரோட்டீன் ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகும். காலையிலையும் மதிய இரவும் பார்த்தீங்கன்னா அது அந்த விகிதம் மாறுபடும். இதெல்லாம் ஒரு புரிதலோட வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி வளர பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து 2 கிராம் வரைக்குமே ப்ரோட்டீன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அளவுகோல் இருக்கு. அது மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஹெல்த் சேலஞ்ச் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த நுண்ணூட்ட சத்துக்களுடைய அளவு மாறும். அதை வந்து அவங்க ஒரு டயட்டிஷியனோட கன்சல்டேஷன் படி எடுத்துக்கலாமா.
சார் ரொம்பவே அருமையான தகவல்களை சொல்லியிருக்கீங்க சார். இப்போ பார்த்தோன்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க சார், விளையாடுவாங்க, இங்கிருந்து அங்கே போவாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செயலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த வகையில் ஒரு குழந்தைக்கு நம்ம 1 நாளைக்கு எத்தனை முறை சார் உணவளிக்கணும்?
அதாவது 2-3 தடவை சிற்றுண்டியாக கொடுக்கலாம். அதாவது டிஃபன் ஆஸ்பெக்டில் ஸ்நாக்ஸ் ஆஸ்பெக்டில் கொடுக்கலாம். மெயின் கோர்ஸாக 2-3 தடவை நம்ம வந்து ஊட்டலாம். அந்த மெயின் கோர்ஸை தாண்டி சிற்றுண்டியாக ஊட்டும்போது அது வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அது வந்து நியூட்ரிஷியஸாக இருக்கணும். அதாவது சத்துக்கள் நிறைந்த உணவாக இருக்கணும். நுண்ணூட்ட சத்துக்கள் அதில் வந்து பேலன்ஸ் ஆகக்கூடிய சத்தான உணவுகளாக தேர்ந்தெடுத்து கொடுக்கறது நல்லது. இதை வந்து பொதுவாக எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் 7 விதமான கலரில் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் வந்து உணவில் இருக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடும்போது இந்த மாதிரி 7 கலர்கள் உள்ள காய்கறிகள் பழங்கள்லேருந்து ஃபுட் சோர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் இந்த மில்லட்ஸு பயிர் வகைகள்லையும் இது மாதிரி தான் 7 டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் உள்ள உணவு தானியங்களை ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு போர்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப திணிச்சு திணிச்சு இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் கார்போஹைட்ரேட் மாவு சத்து உள்ள விஷயங்கள் அரிசி கோதுமை மைதா கடலை மாவு இந்த மாதிரி போன்ற மாவு சத்து அதிக நிறைஞ்ச உணவுகளை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பிஸ்கட்டுகள் அதே மாதிரி பிரெட் வகைகள் வேற இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வகைகள் வந்து அதிகப்படுத்துகிறோம். அதில் வந்து மைதாக்கள் வந்து அதிகமாக லோட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இனிப்பு வந்து தேவை 13 கிராம் வரைக்கும் தான் ஒரு நாளைக்கே கொடுக்கலாம் ஒரு குழந்தைக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா 15, 17, 20, 30, 50 கிராம் வரைக்குமே வந்து குழந்தைகள் வந்து ஸ்நாக்ஸ் சைடில் உணவு வகைகளில் இதெல்லாம் லோட் ஆகுது. இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இதுக்கு வந்து தாய்மார்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் எல்லா தாய்மார்களுமே இந்த ஊட்டச்சத்தை பற்றியும் டயட்டை பற்றியும் நுண்ணூட்டச்சத்தை பற்றியும் சத்து குறைபாடுனால் ஏற்படக்கூடிய நோய் கண்டிஷன் நோய்களை பற்றியும் அறிவை வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து இன்னைக்கு பொதுத்தளங்களில் கூகுளில் சாட் ஜிபிடியில் இது மாதிரி தகவல்கள் வந்து ரொம்ப கொட்டி கிடக்குது. பட் இதை வந்து படிக்கிறது முக்கியம் இல்லை, அதனுடைய உண்மை தன்மையை தெரிஞ்சு நம்ம ப்ராக்டிக்கலா நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்வியல் இடங்கள்ல கிடைக்கக்கூடிய உணவு பொறுத்து நம்ம பாரம்பரியமா பயன்படுத்தின விஷயங்களை ரீகால் பண்ணி பண்ணணும். ஆனா இன்னைக்கு கேட்டகரி என்னன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வகைகள்லாம் வந்து தேவைக்கு அதிகமா ரொம்ப வந்து அதிகமா எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கு. அதை வந்து ரொம்ப பேரண்ட் வந்து கவனம் செலுத்தணும். அந்த ட்ரெண்டை மாத்துறதுக்கு வந்து நீங்க ஒரு டயட்டீஷியனோ இந்த மாதிரி நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க ஹேபிட்ட மாத்தி அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றது வந்து ரொம்ப சிறந்ததா இருக்கும்.
சார், இப்போ குழந்தைகளுக்கு வந்து இத்தனை தடவை வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம என்னென்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்து பேக்கரியில உள்ளதோ இல்ல ஃபாஸ்ட் ஃபுட்டோ ஆயில் அதிகமா இருக்க ஃபுட்டோ இது எல்லாமே ஹெல்த்தி ஃபுட் இல்ல அப்படின்றது நமக்கு தெரியும் சார். ஆனா இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி உணவுகளை தான் நம்ம வாங்கி கொடுக்கறோம். இப்போ வீட்டுல செய்யக்கூடிய உணவு பொருட்களை நம்ம பிரிட்ஜ்ல வச்சு பயன்படுத்துறதா அதிகமா ஆயிட்டு இருக்கு. அதனால வரக்கூடிய விளைவுகள்லாம் என்னென்னங்க சார்?
அதாவது எந்த ஒரு பொருளையுமே நார்மல் டெம்பரேச்சர்ல புற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நார்மல் டெம்பரேச்சர்ல சாப்பிடுறது வந்து ஆக சிறந்தது. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா சமைத்த சுட 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 சமைச்சு சாப்பிட்ற உணவுகள் ரொம்ப பெஸ்ட்டு. இந்த எப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறோமோ அந்த ஃப்ரிட்ஜோட கண்டிஷனு அது அதே மாதிரி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போதே வந்து அந்த உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய நல்ல சத்துக்கள் ஊட்டச்சத்துக்கள் விட்டமின்ஸு இதெல்லாம் வந்து சேதாரமாயிடும். அதே மாதிரி அந்த உணவுப் பொருள் வந்து ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அதை வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸில் இந்த ஃப்ரிட்ஜுகளில் பயன்படுத்தும் போது அந்த உணவுப் பொருளினுடைய சத்துக்களினுடைய ரேஷியோ குறைஞ்சி சொல்லப்போனால் டேஸ்டே மாறிடும். பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த ஒரிஜினல் ருசி இருக்காது. அப்போ அதில் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த விட்டமின்ஸோட சேதாரங்கள்லாம் வந்து அதில் எஃபெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட்டு எதுவுமே முழுமையான நியூட்ரிஷன் வேல்யூவை கொடுக்காது, பர்டிகுலராக பழங்கள் இந்த மாதிரி வகைகள். அதனால் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட்ஸை வந்து தவிர்த்துட்டு நார்மல் டெம்பரேச்சரில் அல்லது சூடுபடுத்திய உணவு வகைகளை அல்லது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வகைகளை கீரைகள் இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து எடுத்துக்கிறது தான் ஆக சிறந்ததுமா.
சார், இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது நிறையா உணவுகளை கொடுக்கலாம், ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் சார். அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான லஞ்சு சார் நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாம்?
இப்போ குழந்தைங்களுக்கு லஞ்சுங்கும் போது அது ஒரு ஹெல்த்தி பேக்காக இருக்கணும், பேலன்ஸ்டு பேக்காக இருக்கணும். இப்போ பேலன்ஸ்டுன்னு சொன்னால் கார்போஹைட்ரேட்டு அதாவது மாவுச்சத்து இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி அவங்க ட்ரெடிஷ்னலாக அவங்க ஃபேமிலியில் என்ன பயன்படுத்துகிறாங்களோ அதை 40% இருக்கணும். அதுக்கடுத்தது ஒரு 30% வந்து புரதச்சத்து உணவுகள் இருக்கணும். அந்த குழந்தையோட வெயிட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிராம் ஒரு கிலோவுக்கு 1.5 கிராம்ங்கிற கணக்கில் புரதச்சத்து வந்து இருக்கணும். புரதம்னு வரும்போது பயிர் வகைகளில் இருக்கலாம், பருப்பு வகைகளில் இருக்கலாம். முட்டை வந்து ஒரு சீப்பஸ்ட்டு பெஸ்ட்டு சோர்ஸ் சொல்லப்போனால் புரதத்தை பொறுத்த வரைக்கும். அதில் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது, ஒரு அதே மாதிரி வைட்டமின் மினரல்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கு, எளிமையாக செரிமானம் ஆகும் குழந்தைங்களுக்கு, ஆக்டிவான குழந்தைங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு மிகச்சிறந்த உணவு. அதை வந்து பாயில்டாக எடுத்துகிட்டு போகலாம். அப்போ குழந்தைங்க சாப்பிடும்போது அதை செல்லை உடச்சிட்டு சாப்பிடலாம். அது ஒரு பாதுகாப்பான ஒரு நல்ல குட் ப்ரோட்டீன் அண்ட் ஆஸ் ப்ளஸ் நல்ல கொழுப்பு உள்ள சத்தான உணவு. அதே மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு வந்து அங்கே வச்சு கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஹேபிட்டு. அதே மாதிரி எது எதுலாம் தோல் இருக்கும், தோலோடு இருக்கும். இப்போ ஆரஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தோலோடு இருக்கும், சாத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா தோலோடு இருக்கும், இப்போ மாதுளம்பழம் வந்து முழு தோலோடு இருக்கும், கொய்யாப்பழத்தை அப்படியே கொடுத்து விடலாம். குழந்தைங்களுக்கு வந்து அவங்களே வந்து சாப்பிடும்போது அதை கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஹேபிட்டுக்கு கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த டப்பர் வேறு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி எதுவும் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இப்போ வந்து அந்த ஸ்டோரேஜ் டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் இருக்கு, அதில் பயன்படுத்தி அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆசிட்டிஸ் இருக்கிற மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை நட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுகளை கரெக்டாக எண்ணிக்கையில் டெய்லியுமே ஒரு பேரிச்சம்பழம், பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் வகைகள்லாம், வேர்க்கடலை உட்பட, வேர்க்கடலையெல்லாம் ஒரு ரொம்ப சீப்பஸ்ட்டு சோர்ஸு, நல்ல ப்ரோட்டீன் உள்ளது, நல்ல ஒரு ஓரளவுக்கு நல்ல கொழுப்பு சத்தும் உள்ள ஒரு நல்ல சோர்ஸு, இது எல்லாமே கொடுக்கலாம். அதே மாதிரி வேக வைத்த சுண்டல் வகைகள் இது மாதிரி கொடுக்கலாம். இது எல்லாமே குழந்தைகளுக்கு வந்து ரொட்டீனாக வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்கள், அல்லது ஒரு நாளைக்கே ஒரு 2-3 விஷயங்கள், அவங்களுக்கு போர் எடுக்கக்கூடாது, திரும்ப திரும்ப சாப்பிடணுங்கிற எண்ணங்களை வர வைக்கணும், அந்த வித்தியாசமாக சாப்பிடக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி எது குழந்தைகளுக்கு பிடிக்குதோ அதை என்கரேஜ் பண்ணணும், பிடிக்காத விஷயங்களை ரொம்ப மல்லு குட்டி அவங்களுக்கு திணிக்கக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த அன்ஹெல்த்தி ஸ்நாக்ஸை பழகி அதுக்கு அடிக்ஷன் லெவலில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கட்டாயமாக ஒரு டயட்டீஷியன்ட்டையோ நியூட்ரிஷனிஸ்ட்டையோ கூட்டிகிட்டு போய், அல்லது வெல்னஸ் சென்டர்ஸ்லாம் இப்போ நிறையா இருக்குது, அந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி ஒரு ஃபுட் சப்ளிமெண்டேஷன் மூலமாக ஒரு நல்ல ஒரு உணவு திட்டங்களை கொடுத்து அதன் மூலமாக அந்த பழக்கத்திலருந்து மாற்றி எடுக்கிறோம். இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து கவனிச்சாங்கன்னா நல்ல அறிவுள்ள குழந்தைகளா வளர்க்க முடியும். நம்ம சொன்னக்கூடிய சாத்வீக குணமுள்ள குழந்தைகளை நம்ம நியூட்ரிஷியஸ் ஹேபிட் மூலமா அவங்கள வந்து உருவாக்க முடியுமா?
சார், இப்போ ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன உணவுகள் நம்ம லஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். அடுத்து வந்து சில குழந்தைகள் சாப்பாடு அப்படின்னாலே அதை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க சார். அந்த மாதிரி வெறுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர்கள் எப்படி சார் அவங்களை கையாண்டு அந்த உணவுகளை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்?
அதாவது குழந்தைகளுடைய மலர்நிலை, மனநிலை, இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் ஏற்படக்கூடிய இந்த எஜுகேஷன் சம்பந்தமான ஸ்ட்ரெஸ் லெவலு, குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தில் வந்து பேரண்ட்டுக்கு உள்ள டிஃப்ரென்சஸ்ஸு, இதெல்லாமே வந்து ஒரு குழந்தைகளுடைய உணவு பழக்கம் அவங்களுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இது எல்லாமே ஒரு அவுட்டிங் கொண்டு போய் ஒரு ஈவினிங் ஒரு 1 ஹவர் ஃபிசிக்கலாக அவங்கள வந்து ஒரு எக்ஸசைஸ் ஓரியன்டு லைஃப் ஸ்டைலில், அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாபி இருக்கும், அந்த ஹாபியில் வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி அதை டெய்லி பேசிஸில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் கொடுத்து, அதே மாதிரி அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் கேஜெட்ஸை யூஸ் பண்ணி குழந்தைங்க வந்து அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி கண் பார்வை குறைபாடு முதற்கொண்டு வருது. ஸோ அவங்கள பேரண்ட்ஸ் வந்து நேரம் ஒதுக்கி கவனம் எடுத்து அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளை தனியாக அதில் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து தேவைப்பட்ட மனநல கன்சல்டேஷனு, வெல்னஸ் சென்டர் கன்சல்டேஷனு, டயட்டிஷியன் இவங்க கூட உதவிகளை எடுத்துக்கிட்டு ஒரு கன்சல்டேஷன் பண்ணி அவங்க வந்து இதுலேருந்து வெளியே ரெக்கவர் ஆகி வரணும். யோகா சென்டர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னன்னா இன்னைக்கும் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால், அல்லது இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிறத தாண்டி, மெடிக்கேஷனை தாண்டி இந்த மாதிரி விஷயங்களை எஃபோர்ட் எடுத்து அவங்கள வந்து மாற்றி அமைச்சிக்க வேண்டிய பொறுப்பு வந்து பேரண்ட்டுக்கு இருக்குது. இன்னைக்கு அதுக்கான தேவை அதிகமாகிட்டு இருக்கு, அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்திடாமல் அதிலிருந்து வெளியே கொண்டு வரணும். அதே மாதிரி பசிச்சா மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறதும், பிடிக்காத உணவுகளை வந்து திரும்ப திரும்ப வந்து அவங்களுடைய சூழ்நிலை காரணமாக அதுவே திணிக்கக்கூடாது, வித விதமான வெரைட்டிஸாக கொடுத்து அவங்கள வந்து அந்த கவனத்தெல்லாம் மாற்றி புரிய வைக்கணும்.
சார், இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஜங்க் ஃபுட்ஸும் சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸும் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக தரக்கூடாது அப்படின்றத, அந்த மாதிரியான ஃபுட்டு வந்து நம்ம அதிகமாக கொடுக்கறதால அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உடல் ரீதியான பாதிப்புகள் சார் வருது?
அதாவது இந்த உணவுன்னு வரும்போது அடல்ட்டுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி விகிதாச்சாரம் வந்து ஐநா சபையிலிருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், உணவு பாதுகாப்புத்துறை, அந்தந்த நாட்டினுடைய மருத்துவத்துறை, இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா குளோபல் நியூட்ரிஷன் பிலாசபி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதில் என்னன்னா ஒரு நியூட்ரிஷியஸா எப்படி பேலன்ஸ்டா மனிதர்கள் வந்து உணவா எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா 40% தான் கார்போஹைட்ரேட் தேவை வந்து இருக்கும், 30% புரோட்டீன், 30% நல்ல கொழுப்பு சத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார் சத்து, புரத சத்து. புரத சத்து வந்து ஒரு கிலோவுக்கு இவ்வளோ அப்படிங்கிறதும் குழந்தைகளுக்கு ஒரு மாதிரியும் வளர் பருவத்துல ஒரு மாதிரியும், வளர்ந்த அடல்ட்டுக்கு வந்து வேற மாதிரியும், வயோதிகமானதற்பாடு வேற மாதிரியும், இது மாதிரி வந்து தேவைகள் வந்து மாறுது. அந்த தேவை அதாவது ஒரு ஒரு கிலோ உடம்புக்கு ஒரு கிராம், 1.5 கிராம், 2 கிராம், இந்த மாதிரி இந்த அளவுகள் வந்து மாறுபடுது. ஸோ இதை வந்து பர்சனலைஸ்டு பண்ணி தான் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது சிறந்ததாக இருக்கும். ஒரு பொதுவான புரிதல் என்னன்னா 40-30-30, அதாவது இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய முறைகள் எப்படின்னா 80% வரைக்கும் மாவுச்சத்தை எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து ஜங்க் ஃபுட்டுன்னு வரும்போது இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அதிகமாக காரம் சேர்ந்த உணவுகள், அதை விட்டா இனிப்பு அதிகமான உணவுகள், அதுக்கு அடுத்தது கார்போஹைட்ரேட் நேச்சுரலாக வந்துருக்கு. அதுக்குள்ள கார்போஹைட்ரேட்டுமே அந்த இனிப்பு கேட்டகரியிலே தான் லிஸ்ட் அவுட் ஆகுது, அதிகபட்சமான குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால. ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், போதுமான அளவு புரதம் இது வந்து கிடைக்கிறது இல்லை. புரதம்னு வரும்போது மட்டன் சிக்கனு மீன் இந்த மாதிரி உணவுகளை வந்து விருப்பப்பட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, வாரத்தில் ஒரு நாள் ஹாலிடே அன்னைக்கு ஃபுல்லாக 1 கிலோ 1.5 கிலோ ஃபேமிலியில் இருக்கிற உறுப்பினர்களை பொறுத்து ஒரு ஆளுக்கு அவங்க உடம்புக்கு தேவைக்கு 2-3 மடங்கு அந்த ஒரு நாளில் மட்டும் எடுத்துக்கிறோம். மற்ற 6 நாளுமே வந்து அந்த இடத்துல புரதத்தை பொறுத்த வரைக்கும் ஷார்டேஜ் கொடுக்குறோம். கொழுப்பும் அதே மாதிரி தான். ஆனால் கார்போஹைட்ரேட் மட்டும் 7 நாளுமே தேவைக்கு அதிகமாக 2 மடங்குகள் எடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு மக்கள் வந்து இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அவங்க உணவு பழக்கங்களை மாற்றிக்கிறது தான் சிறந்தது. ஜங்க் ஃபுட்டு அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு வந்து தேவையில்லாத கொழுப்பு, விசரல் ஃபேட்டுன்னு சொல்கிறது, அதே மாதிரி பாடி ஃபேட்டுன்னு சொல்கிறாங்க, இதை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வேலைகளை பற்றி இன்னைக்கு குழந்தைகளிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒபிசிட்டி ஆகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. இது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு டயபெட்டிக் கண்டிஷனுக்கோ பிபி கண்டிஷனுக்கோ இதய சம்பந்தமான பாதிப்புகளை ஏற்படுத்துறது இது எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடும். அதனால குழந்தைகளை இந்த ஜங்க் ஃபுட்ல இருந்து சின்ன வயசுலயே கரெக்ட் பண்ணி ஒரு ஹெல்த்தி ஹேபிட்ல கொண்டு போறது தான் சிறந்த விஷயமா இருக்கும். இதுக்கு தகுந்த நிபுணர்களை வந்து அவங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம், அது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும்.
சார், இப்ப பார்த்தோம்னா சின்ன வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரத்த சோகை, அதுக்கப்புறம் விட்டமின் குறைபாடுகள், இது மாதிரி பல நோய்கள் வந்து வந்துட்டு இருக்கு சார். இந்த நோய்களை வந்து நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்?
மேடம், இதெல்லாம் சிம்டம்ஸ் பேஸ்டா அவங்களுக்கு அப்பப்போ ஏற்படக்கூடிய உடல்நல குறைவுகளை பொறுத்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது தான் இந்த சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னுன்னா, உணவுலையோ ஃபுட் சப்ளிமெண்ட்லேயோ நியூட்ரிஷனிஸ்ட்டு அந்த டயட்டிஷியனை கன்சல்ட் பண்ணி அவங்க உணவு பேட்டர்னையும் மாற்றிக்கிடணும். ஒன்லி மெடிக்கேஷன் அப்படிங்கிறது மட்டும் போதாது, அதை தாண்டி அந்நேரத்தையும் ஃபுட் ஹேபிட் இருந்தால் அதை மாற்றிக்கிடணும். அதே மாதிரி இரும்பு சத்து இருந்ததுன்னா அந்த தேவையான அளவுக்கு நேச்சுரலாக, இப்போ வந்து நல்ல கருவேப்பிள்ளை வந்து சீப்பான சோர்ஸு, அதை நம்ம எடுத்துக்கிறது, முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது, சூப் வகைகள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி நேச்சுரலாக உத்தியாதங்களை சூழ்நிலைகளை மாற்றிக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன செய்யணுங்கிற ப்ராப்பரான புரிதல் வந்து பேரண்ட்டுக்கு அவசியம். அதுக்கு வந்து ஒரு டாக்டர், ஒரு டயட்டீஷியன், ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், இந்த மாதிரி விஷயம், வெல்னஸ் கோச்சஸ், வெல்னஸ் சென்டர், யோகா சென்டர், இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸஸ் இன்னைக்கு இருக்கு மக்களுக்கு வெல்னஸை பொறுத்த வரைக்கும். அவங்கள கன்சல்ட் பண்ணி ஒரு புரிதலுக்கு வந்துட்டு அந்த கைடன்ஸ் படி அவங்க போகலாம். அதுதான் சால சிறந்ததாக இருக்கு. ஏன்னா ஓன் மெத்தேடில் இந்த யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறதுல முழுமையான லேர்னிங் கிடைச்சி அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த நியூட்ரிஷன் தேவை அல்லது இந்த டிஃபிஷியன்சிங்கிறது வந்து மாறுபடும். அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி எவ்வளவோ மருத்துவ டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி தேவையான பரிந்துரைப்படி ஃபுட் சப்ளிமெண்ட்டை கூட நல்ல பிராண்டடா இருக்கிறத எடுத்து அவங்க நிவர்த்தி பண்ணிக்கலாம்.
இப்ப பார்த்தோம்னா பால் குடிக்கிறதுனால நமக்கு நிறைய சத்துக்கள் அந்த பால் மூலமா கிடைக்குது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பால் கண்டாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னா அந்த பால் உணவை வந்து ஒதுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு கால்சியம் சத்து எந்த மாதிரி உணவு பொருட்கள் வந்து சார் கிடைக்கும்?
அதாவது பால் வந்து தாய்ப்பாலுக்கு அடுத்தது குழந்தைகள் வந்து ஒரு 7 வயது வரைக்குமே வந்து பால் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. அதை தாண்டி பால் குடிக்கல அல்லது அதில் இருக்கக்கூடிய இந்த லாக்டோஸ் வந்து அலர்ஜிக்கு இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அதுக்கு மாற்றா இப்ப வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டு பால் பவுடர்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த அதை நிவர்த்தி பண்ற மாதிரி நியூட்ரிஷன்ஸுமே இப்ப இன்னைக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் டிசைன் பண்ணி இருக்கு. அதாவது தாய்ப்பாலுக்கு அடுத்ததா அதுக்கு நிகரான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல நல்ல பிராண்டட் கம்பெனிஸ் வந்து லான்ச் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அந்தந்த ஊர்களில் எது கிடைக்குமோ அதை வந்து பொருத்தமான டயட்டிஷியன் அண்ட் நியூட்ரிஷன் அட்வைஸ் படி எடுத்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ஆஸ்பெக்ட்ல பாலுக்கு பதிலாக ராகி எள்ளு பன்னீர் தயிர், ஏன்னா சில பேருக்கு பால் சேராது ஆனால் பன்னீர் வந்து அவங்களுக்கு விருப்பமானதாக எடுத்துக்குவாங்க. அதேமாதிரி சில பேர் தயிர் வந்து விருப்பி சாப்பிடுவாங்க, மோரா கூட எடுத்துக்கலாம். அதேமாதிரி முருங்கைக்கீரை, பசலக்கீரை, பாதாம், அதே மாதிரி கால்சியம் ரிச்சாக இருக்கக்கூடிய சில ஃபுட் ஐட்டம்ஸு, ஃபுட் சப்ளிமெண்ட்ஸே தனியாக கூட இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய டிஃபிஷியன்சியை கவர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு சிம்பிளாக கிடைக்கக்கூடிய மாற்று உபாயங்கள் இது மாதிரி விஷயங்களை அவங்க நாடலாம். பால் குடிச்சே ஆகணும்னு குழந்தைகளை கம்பல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலாக ஐயோ பால் என் குழந்தை குடிக்கல அப்போ அவங்களுக்கு வந்து எப்படி சத்து கிடைக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டும் நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா பாலில் இருக்கக்கூடிய புரதச்சத்தும் கால்சிய சத்தும் நான் சொன்ன இந்த ராகி எள்ளு பன்னீர் இந்த மாதிரி முருங்கைக்கீரை இந்த மாதிரி பல விஷயங்களில் செரல்ஸில் இதெல்லாமே கிடைக்க தான் செய்யும். ஆனால் அந்த உணவுகளை வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கணும். அதாவது அரிசி உணவுகள் கோதுமை உணவுகளை தாண்டி இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாவே போதுமானதாக இருக்கும்.
சார், இப்போ இந்த ஊட்டச்சத்து தொடர்பாக பெற்றோர்கள் பொதுவாக செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன சார்?
பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுகள் பொதுவாக என்னன்னா காலை உணவுகளை வந்து பெற்றோர்களே நிறைய பேர் தவிர்த்து வளர்ந்து வந்துப்பாங்க. அவங்க அந்த குழந்தைங்களுக்கு அதே மாதிரி சாப்பிடலைன்னா அதை என்டர்டெயின் பண்ணி பரவாயில்ல நம்ம அப்படி தானே இருந்தோம் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணி விடுறது. காலை உணவை குழந்தைகளும் தவிர்க்கக்கூடாது, பெற்றோர்களும் தவிர்க்கக்கூடாது, அடல்ட் எல்லாருமே காலை உணவு யாருமே தவிர்க்கக்கூடாத ஒரு உணவு. அடுத்தது இந்த மொபைல் ஃபோனு டிவியை காட்டிட்டு உணவு ஊட்டுறது வந்து ஒரு கான்சியஸ் ஈட்டிங்காக இருக்காது. அவங்க வந்து நிறைய கரெக்டாக மென்று அதை ரசித்து ருசித்து சாப்பிட்றதுலாம் சத்துக்கள் வந்து கன்வர்ஷன் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதை டைவெர்ட் பண்ணி அது கூட விளையாட்டு, ஃபிசிக்கலான விளையாட்டு, கண்களில் பார்த்து கைகளில் அது மாதிரி வேறு விளையாட்டுகள் விளையாட்டிக்கிட்டு அல்லது அந்த காலத்தில் கதை சொல்லிக்கிட்டு வாக்கிங் போகிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். மொபைல் ஃபோனை தவிர்த்து சாப்பிட வைக்கலாம். இதை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது வந்து இனிப்புகளை வந்து குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் இன்னைக்கு சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் அந்த இனிப்பு சார்ந்த விஷயங்களே பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஊட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு. குழந்தைகளில் வந்து அதிகபட்சமாக ஒரு 12-15 கிராம் தான் ஹோல் டேலேயே வந்து இனிப்புங்கிறது தேவை. ஆனால் நம்மளுடைய ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி எக்ஸீட் ஆகி போயிட்டுருக்கு. அது வந்து கட்டாயமாக குழந்தைகளோட ஃப்யூச்சரு, திங்கிங்கு, பிரெயின்னு, பிரெயினோட இயக்கம் இதெல்லாமே வந்து ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணும் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது குழந்தைங்களை வந்து மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து கம்பேர் பண்ணுறது அதை வந்து சுத்தமாக தவிர்த்தரணும். ஒவ்வொரு குழந்தையும் தனி, ஒவ்வொரு நபரும் தனியானவர்களே. இப்போ ஒரு குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் அவங்க குழந்தைங்களே இருந்தால் கூட பார் அவள் கரெக்டாக சாப்பிட்றா நீ சாப்பிட மாட்டேங்கிற, அவங்களுக்கு இது பிடிக்குது நீ வந்து அப்படி கம்பேரிசனும் பண்ணவும் கூடாது. இவங்களுக்கு என்ன மாதிரி உணவுகள் பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்கள மோல்டு பண்ணணும், அவங்களுக்கு எப்படியோ அது மாதிரி. ஆனால் மொத்தத்தில் இந்த கடைகளில் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸுகளை ஆரம்பத்துலேயே தவிர்த்து அவங்கள வந்து புரிய வச்சு இந்த மாதிரி மாற்றிக்கிறதும் நல்ல விஷயமா இருக்கும். பெற்றோர்கள் இதெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தணும். அடுத்து பழம் காய்கறிகள் கொடுக்காமல் இருக்கிறது, வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு பழங்களை அதுவும் அந்த லோக்கலாக அந்த ஊர்களில் சுற்றி இருக்கிறதே இளம் அறிவாக என்ன காய்கறிகள் பழங்கள் கிடைக்குமோ அதை வந்து உணவோட சேர்த்து பழக்கணும். அதில் டிஃப்ரெண்ட் கலர்களில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா.
சார், இப்போ குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க சாப்பிடக்கூடிய சமச்சீரான உணவுகளுக்கு அந்த எடுத்துக்காட்டுகள் கூற முடியுங்களா சார்?
சமச்சீரான உணவுனா காலையில் வந்து நம்மளுடைய தமிழ் கல்ச்சருக்கு இட்லி சாம்பார் தோசை சாப்பாடு, அடுத்தது வந்து இடையில வந்து பழங்கள் கொடுத்துக்கலாம், பால் சேர்த்துக்கலாம். மதியம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சாதம், பருப்பு காய்கறி வகைகள் இது சேர்த்துக்கலாம். இதுவே நார்த் இந்தியா இருந்தா அவங்களுடைய இந்த சப்பாத்தி, ரெகுலரா சாப்பிடக்கூடிய கோதுமையில தயாரிக்கப்பட்ட உணவுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாலை நேரங்கள்ல ஹோல் இது சுண்டல் இந்த மாதிரி முழு தானியங்களை சிறத்த வேக வச்சு அது மாதிரி விஷயங்களும் கொடுக்கலாம். இரவுன்னு வரும்போது முடிஞ்ச அளவுக்கு 6-7 அதுக்குள்ள வந்து குழந்தைகளுக்கு உண்டான சாப்பாட்டை ஈவன் பெரியவங்களே அது மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டா நல்லது. பட் அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்கு வந்து 7-7 இந்த மாதிரி வந்து சப்பாத்தி, காய்கறிகள், பருப்பு வகைகள் இந்த மாதிரி கொடுத்தோம்னா கரெக்டாக ஒரு 8-9 மணிக்குள்ள அவங்களுக்கு வந்து தூக்கம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அதை ஹேபிட்டாக பண்ணிக்கிறது நல்லா இருக்கும். படுக்கிறதுக்கு முன்னாடி பால் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம், பழங்கள் எடுத்துக்கலாம். இந்த 7 மணிக்கு மேலே ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பாலோ பழங்களோ இந்த மாதிரி லைட்டான ஃபுட்டாக எளிமையாக செரிமானம் ஆகக்கூடிய விஷயமா. ஏன் அப்படின்னா நம்ம தூங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கலோரி குறைஞ்ச அளவு தான் செலவாகும். அதே மாதிரி ஸ்லோ ப்ராசஸில் தான் டைஜஷன் இருக்கும். ஸோ அதனால் கொழுப்பு சார்ந்த உணவுகளை இரவு நேரங்களில் தவிர்ப்பது நல்லது. அரை வயிறு சாப்பிட்டு மாடரேட்டாக ஒரு வயிறு தண்ணீருங்கிற அளவில் பிடிச்சி அந்த மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப சிறந்ததா இருக்கும்.
சார், இப்போ இந்த குழந்தைகளோட ஆரோக்கியம் கருதி பெற்றோர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது இருக்குங்களா சார்?
பெற்றோர்களுக்கு வந்து முதல் 6 மாசம் முழுமையான தாய்ப்பால் எந்த ஒரு தடையும் இல்லாம கொடுக்கலாம். 6 மாசத்துக்கு தாண்டி எவ்வளவு உங்களுக்கு சாத்தியமோ 1 வருஷம் 1.5 வருஷம் இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் டைம் எவ்வளவு வாய்ப்பு இருக்கோ அதை கொடுக்கலாம். அடுத்தது உணவுகளை சமச்சீர் உணவாக பேலன்ஸ் பண்ணி சாப்பிடணும். நான் ஏற்கனவே சொன்ன ரேஷியோ படி ஜங்க் ஃபுட்டை வந்து குறைக்கிறதுக்கு அல்லது தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்பயாவது ஒரு தடவை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளோட ஹேபிட் அதில் நிற்குதான்னு பார்க்கணும் மைண்ட் செட்டு. அடுத்தது தினசரி குழந்தைகளை வந்து விளையாட விடணும். இன்னைக்கு காலகட்டத்தில் மொபைல் ஃபோனு ஃபிசிக்கல் அவங்க மூவ்மெண்ட் இல்லாதது, அதேமாதிரி அக்கம் பக்கம் குழந்தைகளோட பெரியவங்க கூடலாம் ஈஸியாக சோசியலைசிங்காக பழகிற மாதிரி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தணும். போதுமான தூக்கம் வந்து கட்டாயமாக அவசியம், அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா 10 மணி நேரம் வரைக்குமே அவங்களுக்கு தூக்கம் தேவைப்படும். இரவு தூக்கங்கிறது ஒரு 7-8 மணி நேரமும் மீதி பகல் நேர தூக்கத்தில் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி தடுப்பூசிகள் இந்த மாதிரி மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது. அடுத்து வளர்ச்சி குறைஞ்ச குழந்தைங்க அல்லது ஏதாவது ஒரு டிசீஸ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய குழந்தைகளை மருத்துவத்தை தாண்டி நீங்கள் வந்து ஒரு வெல்னஸ் சென்டர், வெல்னஸ் ஆலோசகர், டயட்டிஷியன், நியூட்ரிஷனிஸ்ட்டு இந்த மாதிரி இந்த துறையெல்லாம் இன்னைக்கு வெல்னஸ் துறை வந்து அதிகபட்சமான வளர்ச்சியில் இருக்கு. அது அந்த துறை சார்ந்த நிபுணர்களையும் கூடவே கன்சல்ட் பண்ணி ரெண்டு பேரலாக கூட்டு போய் அவங்கள வந்து ரெக்கவர் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் அந்த துறை ரொம்ப அட்வான்ஸாக வளர்ந்துகிட்டு இருக்கு, அது வந்து ஏற்படுத்திக்கலாம். அதேமாதிரி குடும்பத்தில் ரொம்ப ஒரு அன்பான குடும்ப சூழல் ஏற்படுத்தணும் பேரண்ட்டு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னைக்கு அதுலேயுமே வந்து கணவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவோ ஒர்க் ரீதியாகவோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. கணவன் மனைவி வேலைக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அட்லீஸ்ட் 1 டே அவுட்டிங் இந்த மாதிரிலாம் வந்து வீக்லி கொஞ்சம் வெளியெல்லாம் போய் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக ஃப்ரீயாக இருந்து இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான குடும்ப சூழ்நிலையை வச்சுக்கலாம். இந்த குழந்தைங்களுடைய எதிர்கால ஆரோக்கியங்கிறது இன்று நாம் கொடுக்கும் உணவு பழக்கம், நல்ல ஒழுக்கம் இதை சார்ந்த விஷயத்துல தான் அவங்களுடைய எதிர்காலம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். விலை உயர்ந்த உணவுகள் தான் சத்தான உணவு அப்படிங்கிறது இல்லை. சமச்சீரான சுத்தமான வீட்டில் தயாரித்த உணவு வகைகள் சிறந்த இது, அதுதான் சிறந்த ஆரோக்கியத்துக்கான முதலீடு. இன்னைக்கு எதிர்காலத்தை வந்து குழந்தைங்க அவங்களுடைய எதிர்காலத்தை பொருளாதார நிலைமையை அவங்க டிசைன் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஆரோக்கியத்தையும் கல்வியையும் நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கணும். ஆரோக்கியங்கிறது உணவுக்கு நேரடியாக 70% சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கு. நான் மக்களுக்கு இந்த ஆரோக்கியமான டிப்ஸை எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஆரோக்கியமா வாழணும். குழந்தைகள் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.
சார், இவ்வளோ நேரம் இந்த நேர்காணல் மூலமா பல பயனுள்ள தகவல்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதற்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார்.